அறம்தனை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்.
பாகம் 29.
எல்லாம் வெல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். இந்த குரல் வகுப்பினை நல்லபடி அக்கறையோடு நடத்துகின்ற உயர் வள்ளுவ நிர்வாகிகளுக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும். திருக்குறளை படித்தே தீருவது என்று உறுதி பூண்டு காலை என்றால் என்ன, மாலை என்றால் என்ன, படிப்புக்கு வித்தியாசம் இல்லை என்பதை நிறுவி மகிழ்வு தருகின்ற உங்கள் எல்லோர் திருவடிகளுக்கும் என் பணிவார்த்த வணக்கங்கள். மாலை வகுப்பு என்றதுமே இன்றைக்கப்படியும் ஒரு அரைவாசி பேராவது வந்தால் பெரிய விஷயம் என்று நினைத்தேன். நீங்கள் சரிவர மாட்டீர்கள். எல்லாரும் இந்த நேரத்தில் கூட சோர்வடையாமல் வந்திருக்கிறீர்கள். உங்களால் திருக்குறளும் திருக்குறள் சொன்ன வாழ்க்கை நெறியும் வாழும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய வகுப்புக்குள்ளே நுழைகிறேன். நேற்றைய தினம் ஒழுக்கமுடைமை என்கின்ற அதிகாரம் படித்தோம். ஆரம்பத்திலே இருந்து ஒழுக்கமுடைமை வருகிற வரைக்குமான அந்த அதிகார முறைமை பற்றி நேற்று உங்களுக்கு சற்று விரிவாக சொல்லியிருந்தேன். பாயிரவியல் முடிகிறது, இல்லறவியல் தொடங்குகிறது. இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், புதல்வரை பெறுதல், அன்புடைமை என்று ஒரு குடும்ப சூழலிலே அன்பு வளர்கிறது. பிறகு விருந்தோம்பல், இன்சொல் என்ற அந்த அமைப்புகளிலே சமூக தொடர்பு ஏற்படுகிறது. அதற்கு பிறகு நன்றியறிதல், நடுவுநிலைமை என்கின்ற அதிகாரங்களாலே சமூகத்துக்குள்ளே வாழும் முறைமை சொல்லப்படுகிறது. ஒரு இல்லறத்தான் நன்றி மறக்காமலும் அதே நேரத்திலே நடுவுநிலைமை தவறாமலும் வாழ வேண்டும் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. நன்றியறிதல், நடுவுநிலைமை என்கின்ற இந்த ரெண்டு அதிகாரம் முடிந்த பிறகு அடக்கமுடைமை, நான் சொல்வது சரியோ தெரியவில்லை, அடக்கமுடைமையை சொல்லுகிறார். அடக்கமுடைமை என்றால் மனம், மொழி, மெய்கள் தீணறி செல்லாமல் அடக்குகின்ற ஆற்றல், அதான் அடக்கமுடைமை. இதை ஏன் சொன்னார், இல்லறவியலின் வரிசையிலே ஏன் சொன்னார் என்றால், ஒரு மனிதன் சமுதாய மனிதனாக பூரணம் பெற்று விட்டான் என்று நாங்கள் முதல் அதிகாரம் வரை பார்த்தோம். நடுவுநிலைமை வருகிற பொழுது சமுதாய மனிதனாக மாறிவிடுகிறான். சமுதாயம் அவனை இனி கவனிக்கத் தொடங்கும். அப்படி கவனிக்கிற பொழுது அவன் தூயவனாக இருக்க வேண்டியது அவசியம். ரெண்டு விதத்திலே அவசியம். அப்பொழுதுதான் சமூக அங்கீகாரம் அவனுக்கு கிடைக்கும். ஒன்று, தூயவனுக்குத்தான் அன்பு செய்கிற ஆற்றல் வரும். தூய்மைத்தன்மை இல்லாதவர்களுடைய அன்பிலே பொய்மை கலந்துவிடும். இல்லறத்தினுடைய நோக்கம் அன்பை விருத்தி செய்து கொண்டே போவது என்று நான் பலதரம் சொல்லிவிட்டேன். ஆகவே இனி சமுதாய மனிதனாக மாறிய ஒருவன் அன்பை தூய்மையோடு விருத்தி செய்ய வேண்டும், சமூக அங்கீகாரம் பெற வேண்டும் என்ற இந்த தகுதிகளை வைப்பதற்காக அடக்கம் ஒழுக்கம் இரண்டும் சொன்னார். இந்த ஒழுக்கம் என்பது என்ன என்பது பற்றி நேற்று விரிவாக பார்த்தோம். இந்த ஒழுக்கமுடைமையும் அடக்கமுடைமையும் வந்த பிறகு ஒழுக்கம் பெற வேண்டும், அடக்கத்தினாலே ஒழுக்கம் பெற வேண்டும். அந்த ஒழுக்கம் வந்த பிறகு திருவள்ளுவர் இனி சொல்லப்போற அதிகாரங்கள், கடைசி ஒரு மூன்று அதிகாரத்தை தவிர்த்து பார்த்தால், மனக்குற்றங்களை நீக்குவது, சொற்குற்றங்களை நீக்குவது, செயல்குற்றங்களை நீக்குவது, இது மூன்றும் நீக்க வேண்டும். இதனாலே என்ன நடக்கும் என்றால் ஒரு நல்ல சமூக மனிதனாக மாறலாம் என்பது ஒன்று. குற்றமில்லாத மனதிலேதான் உண்மை அன்பு பிரவாகிக்கும். குற்றமுள்ள மனதிலே அன்பு பிரவாகிப்பது கஷ்டம், அல்லது அதிலே பொய்மை கலந்துவிடும். ஆகவே இனி அவன் பூரணப்படுவதற்கு தேவையான மனக்குற்றம், சொற்குற்றம், செயல்குற்றம் ஆகியவற்றை நீக்குகிற தகுதிகளை பற்றி இனி திருவள்ளுவர் சொல்லப் போகிறார். இதுதான் இந்த அதிகார முறைமையினுடைய ஒழுக்கு. நேற்று ஒழுக்கமுடைமை படித்தோம். இன்றைக்கு பிறனில் விளையாமை என்கின்ற அதிகாரம், இதுவும் மிக முக்கியமான அதிகாரம். மனக்குற்றம் பற்றி சொல்லத் தொடங்குகிறார். ஏன் இதை கொண்டு வந்து மனக்குற்றத்திலே முன்னே வைக்கிறார் என்பது பற்றியெல்லாம் நாம் ஆராய வேண்டும். பிறனில் விளையாமை என்றால் மற்றவனுடைய இல்லின் மேலே ஆசை கொள்ளாமை என்று அர்த்தம். பிறன் இல் விளையாமை என்று அந்த அதிகாரத்தை நீங்கள் அதிகார தலைப்பை பிரித்து கொள்ள வேண்டும். மற்றவன் ஒருவனுடைய மனைவியின் மேல் ஆசை கொள்ளாமல் இருப்பது, மனக்குற்றத்திலே இது முதன்மை பெறுகிறது என்றபடியால் திருவள்ளுவர் இதை கொண்டு வந்து முன்னே வைக்கிறார். மனக்குற்றங்கள் பலவாக விரியும். திருவள்ளுவர் என்ன செய்வார் என்றால், குறிப்பிட்ட சில மனக்குற்றங்களை, குறிப்பிட்ட சில வாக்கு குற்றங்களை, குறிப்பிட்ட சில மெய்க்குற்றங்களை, உடற்குற்றங்களை சொல்லி அந்த அமைப்பை கொண்டு செல்வார். அதிலே முதல் அதிகாரமாக புறநில் விளையாமை என்கின்ற அதிகாரத்தை வைக்கிறார். மற்றவனுக்கு என்று தீர்மானிக்கப்பட்ட ஒரு பெண்ணை ஆசைப்படுதல் ஆகாது. தமிழர்களுடைய பண்பாட்டிலே இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்று கருதினார். ஏனென்றால் ஒரு சமூக அமைப்பு என்பது, ஒரு சமூக அமைப்பு என்பது சில கட்டுப்பாடுகளோடு கூடி இருந்தால்தான் நிலைக்கும். ஒரு பெரிய குளத்தை, குளம் நிறைய தண்ணி இருக்கிறது, குளம் கட்டி தேக்கி வைத்ததால் தண்ணி இருக்கிறது, பெரிய குளம் நிறைய தண்ணி இருக்கிறதே, சுற்றி வர கட்டி இருக்கிறதே என்று நினைத்து ஒரு இடத்திலே தானே, ஒரு சின்ன இடத்திலே தானே நான் ஓட்டை போட போகிறேன் என்று ஓட்டை போட்டால் குளத்திலே இருக்கிற அத்தனை தண்ணீரும் வெளி போய்விடும். அது உங்களுக்கு தெரியும். எங்கும் ஒரு சின்ன துளையும் வரக்கூடாது, அப்பொழுதுதான் அந்த குளத்திலே தண்ணீர் நின்று பயன் செய்யும். அதுபோல சமூக அமைப்பு என்று நம் தமிழர்கள் நிதானமாக சிந்தித்து வாழ்க்கையை பரிசோதித்து அமைத்த அந்த கட்டமைப்பிலே ஒரு இடத்திலும் ஓட்டை விழாமல் இருந்தால்தான் அந்த சமூக அமைப்பு நிலைக்கும், தமிழர்களுக்குரிய அடையாளத்தோடு நிலைக்கும். இன்றைக்கு பல இடங்களிலே ஓட்டை விழுந்து விட்டது, அதை ஒன்றும் செய்ய முடியாது. இன்னும் அந்த ஓட்டைகள் பெருக்காமல் இருப்பதற்கு கடவுள் அருள்வாராக என்று நாங்கள் பிரார்த்திக்கலாம். அவ்வளவுதான் செய்ய முடியும். அந்த ஓட்டை விழாமல் இருக்கிறதுலே முதல் விஷயம் என்ன சொல்கிறார் என்றால், இந்த ஒரு ஒப்பந்தம், ஒரு சமூக கட்டமைப்பினுடைய ஒப்பந்தம், ஒருத்தியை ஒருவன் ஏற்றுவிட்டால் அவள் அவனுக்குத்தான் என்று அவன் ஒப்புவது மட்டுமல்ல அந்த சமூகம் ஒப்ப வேண்டும். இரண்டு பேர் சேர்ந்து வாழ ஆரம்பித்து விட்டால் அது அவர்கள் ரெண்டு பேருக்கும் உரிய வாழ்க்கை, இதற்குள்ளே நாம் குழப்பம் செய்யக்கூடாது என்கின்ற ஆண்மை அல்லது நேர்மை நமக்கு அவசியம். இது ரொம்ப, இது ஒரு சின்ன விஷயம் போலதான் நமக்கு தெரியும், ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருவன் ஒருத்தியை ஏற்றுக்கொண்ட பிறகு சமூக அமைப்பில் எப்போவும் ஒன்று இருக்கிறது, வலியது வாழும் என்று ஒரு கொள்கை இருக்கிறது. வலிமை உள்ளவன் எதையும் தனக்காக்கி கொண்டு வாழுவான், இது ஒரு இயல்பு இருக்கிறது. ஆனால் சமூக அமைப்புக்குள்ளே அது வந்தால் சமூகம் என்ற ஒரு கட்டுப்பாடு, ஒரு கட்டுக்கோப்பு இல்லாமல் போய்விடும் என்று நம் பெரியவர்கள் நினைத்தார்கள். அதனாலே ஒருவன் ஒருத்தியை ஏற்றுக்கொண்டு விட்டால் அவனை விட நீ எவ்வளவு தகுதி உள்ளவனாக இருந்தாலும், அவனை விட நீ எவ்வளவு ஆற்றல் உள்ளவனாக இருந்தாலும், அவனை விட நீ எவ்வளவு வலிமை உள்ளவனாக இருந்தாலும், அவனுக்குரிய பெண்ணை தீண்ட நினைக்க உனக்கு உரிமை இல்லை. இந்த ஒப்பந்தத்திலே சமூகத்திலே இருக்கிற ஒவ்வொருவரும் கைச்சாத்திட வேண்டும். இது ரொம்ப முக்கியம். இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்றால், எனக்கு வலிமை இருக்கிறது, இவன் ஒரு கோழை, இவனை அடித்து விட்டு இவன் மனைவியை நான் பெறலாம் என்றால் சமூகமாக வாழ முடியாது, வலியவனிடமே எல்லா நன்மையும் போய் சேரும். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அல்லவா, சில வசதி மிகுந்தவர்கள் சமூகத்தினுடைய எல்லாவற்றையும் தங்களுக்காக்குகிறார்கள். ஏனென்றால் இந்த ஒழுக்க குறைவு தான் அதற்கு காரணம். எல்லாவற்றையும் நமக்காக்குவது, உனக்கு ஒரு நிலம் இருக்கிறதா, அதை நான் எனக்கு கொடு, கட்டாயம் நான் பறித்துக் கொள்வேன். வலியவன் இப்படி வாழ ஆளைப்பட்டால் உலகத்திலே எப்படி மெலியவர்கள் வாழ்வது? ஆகவே சில கண்ணியமான ஒப்பந்தத்தை சமூக மனிதர்கள் செய்து கொள்ள வேண்டும். இது இவனுக்குரியது என்று ஆகிவிட்டால் பிறகு அதிலே ஆசைப்படக்கூடாது. அதிலே ஆசைப்பட தொடங்கினால் அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓட்டை பெருத்து குளம் உடையும். அதிலே மிக முக்கியமானது, ஏனென்றால் நாங்கள் இப்பொழுது படித்துக் கொண்டிருப்பது இல்லறவியல். இது பல இடங்கள் இருந்தாலும் நாங்கள் படிப்பது இல்லறவியல் என்றவளால் இல்லறவியலினுடைய அடிப்படை ஒரு ஆண் பெண் இணைப்பு. இந்த ஆண் பெண் இணைப்பு என்கின்ற அந்த அடிப்படையை பொறுத்தவரையிலே ஒரு முடிவாகிவிட்டால், இவனுக்கு இவள், இவளுக்கு இவன் என்கின்ற அந்த செய்தி முடிவாகிவிட்டால், அதற்கு பிறகு நீ எவ்வளவு அழகனாக இருந்தாலும் நீ அதற்குள்ளே போய் தலையிடக்கூடாது. இந்த பண்பாட்டை பேணுவது தமிழர்களுடைய அடையாளம். இதை மறந்து போகாதீர்கள். இதில் இன்றைக்கெல்லாம் இந்த சினிமா அதெல்லாம் வந்து நிறைய குழப்பங்கள் உருவாகின்றன. அதான் ஆனால் நான் நினைத்து ஆச்சரியப்படுவதுண்டு, இன்று கூட இன்று வரைக்கும் நம்மிடம் அந்த அந்த பண்பாடு அடி இரத்தத்திலே ஊறி போய் கிடக்கிறது, தவிர்க்க முடியவில்லை. இந்த சினிமாவிலே பார்த்தால் யாராவது ஒருவன் கல்யாணம் பண்ணுவான், இன்னொருவன் முன்பு காதலித்த ஒருவன் வருவான், அந்த நான் பார்த்து ரசிக்கிறது உண்டு. இன்றைக்கும் இந்த வளர்ச்சி என்று சொல்கிறார்களே, இது வளர்ச்சியா தேர்ச்சியா தெரியவில்லை, இன்றைக்கும் கழுத்தில் கட்டின தாலி என்பதை அவுக்க மாட்டாள் அவள். இந்த சினிமாவினுடைய கிளைமேக்ஸ் அதில் தான் நிற்கும், இவள் தாலியை அவுப்பாளா இல்லையா என்பதிலே. அவள் என்னதான் மனக்குழப்பம் இருந்தவளால் இந்த தாலி இருக்கிறதே என்று ஒரு அதிலே ஒரு பிடிவாதம் காட்டுகிற காட்சியை நாங்கள் அடிக்கடி பல சினிமாக்களிலே பார்க்கிறோம். இன்னும் இன்று வரை இதை அவதரிந்து விட்டு போகலாம் என்று சொல்லத் தொடங்கவில்லை, சொன்னாலும் சொல்வார்கள். அது என்னவென்றால், அது ஒரு நம்பிக்கை, அது 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 நம்மளுடைய இரத்தத்திலே ஊர்னது. நீ ஒரு இளம்பெண்ணாக இருக்கிற பொழுது நீ ஒரு பெண்ணை பார்த்து ரசிப்பது என்பதிலே பிழை சொல்ல முடியாது. பிழை செய்ய முடியாது என்றால் ரசி என்று நான் சொல்வதாக அதற்கு பொருள் பள்ளி கொள்ளக்கூடாது. ஏனென்றால் எனக்கென்று ஒருத்தி வர வேண்டும் என்று விரும்புகிற ஒருவன் நல்ல பெண்களையெல்லாம் பார்க்கிற பொழுது இவள்தான் என் மனைவியா, இவள்தான் என் மனைவியா என்று சஞ்சலப்படுவது தவிர்க்க முடியாது. எப்பொழுது அவனுக்கு அல்லது அவளுக்கு என்று ஒரு துணை வந்து விட்டதோ அதற்கு பிறகு மனதிலே சஞ்சலம் இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ராமாயணத்திலே சீதை மேலே நிற்கிறாள், ராமன் கீழே நடந்து வருகிறான். சீதையும் பார்க்கிறாள், ராமனும் பார்க்கிறார்கள். காதல் வருகிறது. அந்த பாட்டு பொதுவாக, எண்ணறு நிலத்தினல் இணையல் நின்றுளி கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றையொன்று உண்ணவும் நிலைபெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான். என்னமோ இந்த பாட்டு மட்டும் எல்லாருக்கும் பாடமா இருக்கிறது. அவளும் நோக்கினாள் என்று பாட்டு. பாட்டிலே கம்பன் ஒரு சூட்சுமம் வைக்கிறான். எண்ணறு நிலத்தினல் இணையல் நின்றுளி கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றையொன்று உண்ணவும், இதுவரையும் சரி. பிறகு சொன்னான், நிலை பெறாத உணர்வும் ஒன்றிட என்றான். அதுவரையும் ஒரு தடுமாற்றம் ராமனுக்கும் இருந்துதான் இருக்கு. யார், அதாவது எல்லாரையும் பார்த்து இச்சிப்பதல்ல, என் மனைவி யார் என்பதிலே ஒரு தடுமாற்றம் இருந்திருக்கும். இவளை கண்ட உடனே அதுவரை அப்படி அசைந்து கொண்டிருந்த மனம் அப்படி வந்து உறுதிப்பட்டதான், இவள் தான் என் மனைவி. அதுபோல சீதையினுடைய மனதிலேயும் இருந்த அசைவு ராமனை கண்டவுடனே அப்படியே நின்று விட்டது. திருமணம் ஆகும் வரைக்கும் அவனை போல இவனை போல அந்த நடிகனை போல இந்த நடிகனை போல என்று கற்பனை பண்ணுவதிலே தவறில்லை. ஆகிவிட்டால் உன் மனைவிதான் உனக்கு அழகி, உன் கணவன் தான் உனக்கு அழகன். இந்த நிலை தவறாமல் இருந்தால்தான் இல்லறம் சிறக்கும். எனக்கு ஒரு சந்தோஷம், நான் முன்பும் சொன்னேனோ தெரியவில்லை, எனக்கு ஒரு சந்தோஷம், இந்த பண்பு நீங்கள் என்னதான் கோளாறு பண்ணினாலும் இந்த பண்பு எங்கள் தமிழர்களிடம் இருக்கிறது. எப்படி அதை சொல்லுகிறேன் என்றால், அதற்கு நான் சொல் மேடைகளிலே சொல்லுகிற ஒரு சாட்சி, இந்த சினிமா நடிகைகள் இருக்கிறார்களே, ரொம்ப அழகான நடிகைகள், ரொம்ப நன்றாக நடிப்பார்கள், வேறு விதங்களில் எல்லாம் கவருவார்கள். இந்த நடிகைகளுடைய அந்த வாழ்க்கை அமைப்பிலே பார்த்தால், இன்றைக்கு வரைக்கும் ஒரு நடிகை திருமணம் செய்து விட்டால் அவளுடைய மார்க்கெட் விழுந்து விடுகிறது. இதெல்லாம் படிக்கவா இங்க வந்தோம்? எல்லாத்துக்களும் திருக்குறள் இருக்கிறது. அந்த என்ன அழகான நடிகையாக இருந்தாலும், எவ்வளவு அழகான சிறப்பான நடிகையாக இருந்தால் திருமணம் செய்தால் அவள் மார்க்கெட் போய்விடுகிறது. நான் நினைத்து பார்ப்பது உண்டு, இது ஏன் இப்படி, அவள் சமயத்தில் திருமணம் செய்துட்டு வந்தால் என்ன, முதல் இருந்ததை விட கொஞ்சம் அழகாகத்தான் இருக்கிறாள், ஆனால் அந்த மார்க்கெட் நிற்பதாக இல்லை, விழுந்து போய்விடுகிறது. என்னவென்று கேட்டால், நான் நினைக்கிறேன் அதுவரைக்கும் இந்த ஆடவர்கள் எல்லாம் அவளை ரசித்தார்கள். திருமணம் ஆகிவிட்டது என்று தெரிந்தவுடனே எங்களுடைய தமிழ் இளைஞர்களாலே அவளை ரசிக்க முடியவில்லை. காரணம், புறனில் விளையாமை என்ற பண்பு நம் இரத்தத்துக்குள் திருவள்ளுவர் ஏற்றிவிட்டு போய்விட்டார். அதனால் தான் மார்க்கெட் விழுகிறது, இல்லாட்டி அவள் அதே மாதிரி தான் இருக்கிறாள். இவனாலே இவனுக்கு என்ன வேணும், ஒரு நடிகையா, கொஞ்சம் அவளோட கனவிலே செல்லாவிக்க வேண்டும். அது பொது இயல்பு. நீங்க ஒண்ணு என்ன பார்க்க வேண்டாம், நானும் பொது இயல்புண்டா உங்க இயல்பைத்தான் சொல்லுகிறேன். கனவிலே சல்லாபிக்க வேண்டும். ஆனால் ஒரு பெண்ணுக்கு திருமணமாகிவிட்டால், ஒரு நடிகைக்கு திருமணமாகிவிட்டால் இவனாலே சல்லாபிக்க முடியவில்லை. அது எப்படியோ இன்னொருத்தி மனைவி ஆயிற்றே, எப்படி சல்லாபிப்பது என்று நினைப்பதால் தான் அவளை தன்னுடைய கனவு கண்ணியாக அவனால் ஆக்க முடிவதில்லை. அதிலிருந்து என்ன தெரிகிறது? நம் அடி இரத்தத்திலே இந்த புறநில் விளையாமை என்கின்ற அந்த பண்பு ஊறி பதிந்து விட்டது என்ற உண்மை தெரிகிறது. அது இருக்கும் வரைக்கும் தமிழின சமுதாயம், தமிழ நம் தமிழ் மூதாதையர்கள் வகுத்த சமுதாயம் கட்டுப்பாட்டோடு வாழும். அதிலே இருந்து தவறக்கூடாது. இன்னொருவனுடைய மனைவி, எனக்கு பலம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, அவளை பறிப்பேன் என்று தொடங்கினால் சமூக அமைப்பு உடைந்துவிடும். அது நம்முடைய காவியங்கள் பூராகவும் இந்த இது பற்றிய செய்திகள் உண்டு. கௌதம முனிவர் அகலிகையை திருமணம் செய்கிறார். அவர் ஒரு முனிவர். இந்திரன், அவன் எப்பேற்பட்டவன், அந்த இந்திரன் அவளை அடைய வேண்டும் என்று விரும்பி வந்த கதை உங்களுக்கு தெரியும். அவர் விடிகால நேரத்திலே சேவலாக வந்து கூவி அவர் தன்னுடைய இது கடைபிடிப்பதற்கு போகிறார், சந்தியாவந்தனம் செய்ய போகிறார். இவன் அவருடைய உருவம் கொண்டு வந்து அந்த பெண்ணை அனுபவித்து அதுக்கு பிறகு சாபமேற்ற கதை. நம்முடைய பல பல காவியங்கள், ராமாயணத்திலே மட்டும் இல்லை, பல காவியங்களிலே இந்த கதையை சொல்லுகிறார். என்ன தெரிகிறது? இந்திரன் எவ்வளவு பெரியவன், இந்த உலகத்துக்கு இல்லாமல் மேல் உலகத்துக்கு தலைவனாக இருந்தவன். அவன் என்ன நினைக்கிறான்? தன் வலிமை இருக்கிறது, தனக்கு வலிமை இருக்கிறபடியால் இவளை நான் அடைய முடியும். அது முனிவர் என்ன முனிவர், முனிவருடைய மனைவி என்பதெல்லாம் சட்டம் ஒன்றும் கிடையாது. நான் நினைத்தால் அடைவேன் என்று அடைந்து இழிவுபட்டான். இன்றைக்கு கூட இந்திரன் இருக்கிறானோ இல்லையோ, தேவலோகம் இருக்கிறதோ இல்லையோ, அது ஒரு பக்கம் வையுங்கள். இன்றைக்கு கூட அப்படி ஒருவன் இருந்தால் இந்த வகுப்பை கேட்டு கூட அவன் வெக்கப்படுவான். எவ்வளவு வலிமை இருந்தாலும் அவனாலே அந்த பெருமையை அடைய முடியவில்லை. ஆகவே திருவள்ளுவர் நினைக்கிறார், என்னவும் செய். நான் என்னவும் செய் என்பது சொல்லல, நான் சொல்வது அது லைசன்ஸ் அல்ல. இந்த பெண் விஷயங்களிலே பெண்வழி சேரல் என்று ஒரு குற்றம் இருக்கிறது, பரத்தையரை சேரல் என்று ஒரு குற்றம் இருக்கிறது, பெண்களாலே வருகிற குற்றம். அதுக்கு எல்லாம் பின்னாலே அதிகாரம் வரப்போகிறது. பல பெண்களை ஒரு ஆடவன் திருமணம் செய்வதை கூட பெரிய அளவிலே நம்முடைய தமிழ் கண்டிக்கவில்லை. பல பெண்களை ஒரு ஆடவன் திருமணம் செய்வதை கூட அது அங்கீகரிக்கவில்லை, ஆனால் பெரிய அளவில் கண்டிக்கவில்லை. ஆனால் மாற்றான் மனைவி என்று ஒருத்தி இருக்கிற பொழுது அவளை நீ இச்சித்தால் அதை எக்காரணம் கொண்டும் தமிழ் சமுதாயம் ஏற்காது என்பது சமுதாயத்தினுடைய கட்டமைப்பு நோக்கி வைக்கப்பட்ட ஒரு சட்டம். ஆகவே திருவள்ளுவர் மனக்குற்றம் சொல்ல தொடங்குகிற பொழுது முதலாவதாக மாற்றான் மனைவியை விரும்புகிற தன்மையை தொலைத்து விடு. உலகத்திலே பெருங்குற்றங்களிலே அது ஒன்று. ராவணனை இவ்வளவு தூரம் பெரிய வீரன், எல்லா சக்தியும் பெற்றிருந்தவன், ஆற்றல் பெற்றிருந்தவன், அவனுடைய வீழ்ச்சிக்கு என்ன காரணமாயிற்றென்றால் மாற்றான் மனைவி என்று தெரிந்த பிறகும் அவளை இச்சிக்கிறான். தற்செயலாக கொண்டு வந்திருந்தால், தெரியாமல் கொண்டு வந்திருந்தால் அது வேறு. அதான மந்திராலோசனை சபை நடத்துகிற பொழுது கும்பகர்ணன் அதைத்தான் பேசுகிறான். ஆசில் பெற தாரம் அவை அஞ்சுரை அடைப்போம், மாசில் புகழ் காதல் ஒரு ஓம்பழமை கூற, பேசுவது மானம் இடை பேணுவது காமம், கூசுவது மானுடரை நன்று நமக்கு. அவன் என்ன சொன்னான்? மற்றவனுடைய மனைவியை கொண்டு வந்து வீட்டிலே வைத்துக் கொண்டு மானம் பேச நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? நீ வலிமையானவனாக இருந்து இன்னொருவன் மனைவியை கொண்டு வந்து விடலாம், அதுக்கு பிறகு மானத்தை பற்றி கவலைப்படாதே, மானம் உனக்கு இருக்க வேண்டும் என்று நினைக்காதே. மானம் இல்லாத வாழ்க்கை தமிழர்களை பொறுத்தளவிலே வாழ்க்கையே இல்லை, அதை விட நீ மரணித்து போகலாம், மரணித்து போகலாம். அந்த அளவுக்கு மிக முக்கியம் கொடுத்த அந்த மனப்பண்பை முதன்மைப்படுத்த வேண்டும். ஏன் முதன்மைப்படுத்த வேண்டும் என்றால் சமுதாய கட்டுப்பாட்டை உடைக்கக்கூடிய அந்த தன்மையை முதன்மைப்படுத்த வேண்டும் என்று மனக்குற்றத்திலே பிறனில் விளையாமை என்ற அதிகாரத்தை ஒழுக்கத்துக்கு அடுத்ததாக திருவள்ளுவர் வைக்கிறார். இதை புரிந்து கொள்ளுங்கள், ஒழுக்கத்துக்கு அடுத்ததாக கொண்டு வந்து வைக்கிறார். நாங்கள் திருக்குறள் படித்த காலத்திலே ஒரு மாணவன் எங்கள் ஆசிரியரை கேட்டான், அது என்ன புறநில் விளையாமை என்று இருக்கிறது, மற்றவனுடைய பெண்ணை மனைவியை விரும்பக்கூடாது என்று. அப்படின்னால் மற்றவளுடைய கணவனை விரும்பலாமா? அதுக்கு திருவள்ளுவர் ஒரு கண்டனம் செய்யவில்லையே என்று. அப்படியும் நடக்கிறது தானே, இன்னொருவளுடைய கணவன் என்று தெரிந்த பிறகு அவளை விரும்புவது என்பது குற்றம் இல்லையா என்று கேட்டால், அவர் ஒரு விளையாட்டாக ஒரு பதில் சொன்னார். அந்த தலைப்பிலேயே அதையும் சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர் என்று. எங்களுக்கு புரியவில்லை, என்ன என்று கேட்டோம். அவர் சொன்னார், பிறன் இல் விளையாமை ஒன்று, பிறனில் விளையாமை என்னொன்று. நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா? அவனில் விளையாமை என்று சொல்கிறோம் இல்லவா? பிறனில் விளையாமை என்றால் மற்றவனில் விருப்பப்படாமல் இருப்பதென்று பெண்ணுக்குமாக அந்த தலைப்பிலேயே செய்தி உண்டு என்று என் ஆசிரியர் சொன்னார். இன்றைக்கு அந்த அதிகாரத்துக்குள்ளே நுழைகிறோம். முதல் குறளை பார்ப்போம்.
அதிகாரம் 15. பிறனில் விளையாமை. அஃதாவது, காம மயக்கத்தால் பிறனுடைய இல்லாலை விரும்பாமை. இஃது ஒழுக்கமுடையார் மாட்டே நிகழ்வதாகலின் ஒழுக்கமுடைமையின் பின் வைக்கப்பட்டது. அஃதாவது, காம மயக்கத்தால் பிறனுடைய இல்லாலை விரும்பாமை.
உலகத்திலேயே மனிதனுடைய அறிவை மயக்குகிற விஷயங்களுக்குள்ளே, பெரிய விஷயங்களுக்குள்ளே ஒன்று இந்த காமம். அது ஒரு குறித்த வயதிலே அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவது என்பது மிக கடினம். சுலபமாக அதை சொல்லிவிட்டு போயிடலாம், எல்லாரும் காமத்தை அடக்குங்கள், கோபத்தை அடக்குங்கள். அது உபதேசம் ரொம்ப சுலபமாக இருக்கும், வாழ்க்கை நெறி ரொம்ப கஷ்டம். ஏனென்றால் புத்தியை அது அப்படியே மறைக்கும். காமம் என்பது நம்முடைய தாமச குணத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. நான் உங்களுக்கு முன்பே சொல்லியிருக்கிறேன், சாத்வீகம் ராஜசம் தாமசம். அந்த தாமச குணம் என்பது அறிவை மயக்குகிற குணம், அதனுடைய உச்ச நிலை காமம்தான். அதிலேயும் ஒரு மனிதன் பிறந்து வளர்கிற பருவத்திலே, இளமை பருவத்திலே இருக்கிற பொழுது காமம் கண்ணை மறைப்பது போல வேறு ஒன்றும் கண்ணை மறைக்காது. ஒரு ஒன்றும் தெரியும் அந்த நேரத்திலே. சரி பிழை தெரியாது, அண்ணன் தம்பி தெரியாது, ஊர் தெரியாது, உலகம் தெரியாது. அந்த நேரத்திலே எனக்கு என் இச்சை நிறைவேற வேண்டும் என்பதுதான் மூர்க்கமாக இருக்கும். நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால், இதெல்லாம் நீங்கள் சொல்லியா எங்களுக்கு இது நல்லா தெரியும் சார் என்று நீங்கள் சொல்வது தெரிகிறது. என்ன பிரச்சனை என்றால், அது ஒரு ஒரு இருள் போல, ஒரு மேக இருள் போல. அந்த இளமையிலே காமம் வந்து மறைத்து நம்மை குழப்ப பார்க்கும். குழம்பி போய்விட்டால், குழம்பி ஒரு தவறு செய்து விட்டோம் என்று வையுங்கள், பிறகு அந்த மேகம் நகர்ந்து விடும். அந்த இளமை குன்ற குன்ற, உடம்பிலே இருக்கக்கூடிய சக்தி குன்ற குன்ற, அந்த காமத்தினுடைய வலிமை குன்றும். அப்பொழுதுதான் வெளிச்சத்துக்குள்ளே நாங்கள் நிற்கிற பொழுதுதான், ஆகா நான் இந்த தவறை செய்து விட்டேனே என்று ஒரு நாள் செய்த தவறுக்கு ஒரு ஆயுள் முழுவதும் கவலைப்பட வேண்டி இருக்கும். ரொம்ப கவனித்துக் கொள்ளுங்கள், அதுவும் இளமையிலே இருக்கிறவர்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். ஏதோ விதத்தில் உங்களை நெறி செய்யுங்கள். அந்த நெறி செய்ய தவறினீர்களானால் ஒரு சின்ன விஷயத்துக்கு பிறகு ஆயுள் காலம் முழுவதும் நீங்கள் ஒரு சமூகத்துக்குள்ளே அல்லது ஒரு சபையிலே அல்லது நல்லவர்களுக்கு முன்னாலே நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்க முடியாது. ஒரு வார்த்தை உங்களை தலைகவல பண்ணிவிடும். அதனாலே இந்த காம இச்சை என்பது மிக மோசமான, கடவுள் தான் கொடுத்திருக்கிறான், இதை தாண்டிப்பார். அதனாலே தான் அடக்கம் வைத்து ஒழுக்கம் வைத்து பிறகு இந்த அதிகாரம் சொல்லுகிறான். அடக்கம் பயிலாதவனிடம் ஒழுக்கம் இல்லாது, ஒழுக்கத்தை அங்கீகரியாதவனிடம் இந்த தன்மைகள் நிற்காது. ஆகவேதான் இந்த அதிகாரம் சொல்லுகிற பொழுது இந்த 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 பிறனில் விளைதல் என்ற குற்றம் எங்கே வரும் என்றால் காமமயக்கத்தால் வரும் என்று எழுதத் தொடங்குகிறார்.
அஃதாவது, காமமயக்கத்தால் பிறனுடைய இல்லாலை விரும்பாமை. இஃது ஒழுக்கம் உடையார் மாட்டே நிகழ்வதாகலின்
இருட்டிலே நிற்கிறோம். என்னுடைய உடையிலே ஒரு பெரிய கிளியல், என்னுடைய உடம்பு தெரிகிறது. எனக்கு தெரியாது அந்த நேரத்தில், அந்த இருட்டிலே தெரியாது. நான் சும்மா இருப்பேன். லைட் போட்டு வெளிச்சம் வந்து விட்டால், அது சூரியன் போட்டு வெளிச்சம் வந்து விட்டால், ஐயோ இது கிழிந்து கிடக்கிறதே என்று ஒரு நாணம் பெரும்பாருங்கள். வெக்கம், ஐயோ அதை எப்படி நான் இது தெரியாமல் இருந்து விட்டேனே என்று வெக்கம் பெரும்பாருங்கள். அதுபோலத்தான் நான் சொல்லுகிற விஷயம், காம இருள் சூழ்கிற பொழுது பிழைகள் எல்லாம் சரி போல தெரியும். ஆனால் அதுக்கு பேரே சிற்றின்பம், கொஞ்ச நேரம் தான் நிற்கும். அது மறைந்த உடனே, அந்த 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 இருள் போன உடனே நான் நிர்வாணமாக நின்று விட்டேனே என்ற ஒரு வெக்கம் ஆயுள் முழுவதும் நம்மை தண்டிக்கும். அதை தயவு செய்து மனதிலே பதித்து கொண்டு இப்படியான தடுமாற்றங்கள் வருகிற பொழுது இந்த அதிகாரத்தை படிக்க வேண்டும். படித்தால்தான் நம்ம இதெல்லாம் நமக்கு ஒரு ஊன்றுகோல், திருவள்ளுவர் போய் மெனக்கட்டி இந்த சப்ஜெக்டை ஒரு ஒரு அதிகாரமாக வைப்பாரா? அவருக்கு தெரிகிறது இதிலே போய் தடுமாறியவன் வீழ்ந்து போனால் பிறகு ஆயுள் முழு குற்ற சில நேரத்திலே வீழ்ச்சியிலே அழுக்குப்பட்டு விட்டால் ஆயுள் காலத்துக்கு அந்த அழுக்கு போகாது. அதற்காகத்தான் இதை திரும்ப திரும்ப சொல்லுகிறார். மீண்டும் ஒரு தரம் படிப்போம்.
அதிகார உரைப்பாயிரம். அஃதாவது காமமயக்கத்தால் பிறனுடைய இல்லாலை விரும்பாமை. இஃது ஒழுக்கமுடையார் மாட்டே நிகழ்வதாகலின் ஒழுக்கமுடைமையின் பின் வைக்கப்பட்டது.
ஒழுக்கமுடையார் மாட்டே நிகழ்வதாயலின் என்றால் என்னவென்றால், பிறனில் விளையாமை ஒழுக்கமுடையார் மாட்டே நிலையும், பிறனில் விளைதல் ஒழுக்கமுடையார் மாட்டே நிகழும் என்று நீங்கள் பொருள் கொண்டு கூடக்கூடாது. அது யார், ஒழுக்கம் உள்ளவனுக்குத்தான் புறநில் விளையாமை என்பது கைகூடும். இதில் இன்னொரு செய்தி மனதிலே வருகிறது, சொல்ல வேண்டும். இல்லறம் என்பது வாழ்க்கையினுடைய முக்கால்வாசி பகுதி, பிரம்மச்சரிய பகுதி. உண்மையிலே முக்கால்வாசிக்கு அதிகம் நம்முடைய பாரம்பரியத்திலே. இன்றைக்கு ஒரு 25 ஆண்டுகள் பிரம்மச்சாரியாக நாம் ஏதோ ஒரு கல்வியை கற்று வாழ்வதற்கு ஆயத்தங்கள் செய்கிறோம். பிறகு ஆயுள் முடியும் வரைக்கும் ஒரு பெண்ணோடு வாழப்போகிறோம். அப்போ வாழ்க்கையினுடைய அந்த முக்கால்வாசி பகுதி சுகப்படுவதற்கான ஆயத்தத்தை இந்த கால்வாசி பகுதியிலே நாம் செய்ய வேண்டும். மறந்து போகாதீர்கள், கால்வாசி பகுதியிலே செய்ய வேண்டும். அதிலே இன்னும் சொல்ல போனால், இந்த இல்லறம் என்ற அன்பு இருக்கிறதே, இருவர் அன்பு பொருந்துதல். இல்லறத்திலே ஒரு ஆடவன் மாற்று ஒரு வேறொருவனுடைய மனைவியை விரும்பி அவளோடு தொடர்பு வைத்து விட்டான் என்று வையுங்கள். ஆனால் அது என்னாகும் என்று கேட்டால், ஒன்று சமூகத்துக்குள் அவனுடைய பெயரை கெடுக்கும், புகழை கெடுக்கும், நிம்மதியை கெடுக்கும். இது ஒன்று. இருவர் வாழுகிற வாழ்க்கையிலேயே அது ஒட்டுதலை இல்லாமல் பண்ணிவிடும். நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டும். நான் முன்பே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், ஆண்கள் பெரும்பாலும் அறிவு சார்ந்தவர்கள், பெண்கள் பெரும்பாலும் உணர்வு சார்ந்தவர்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன். இந்த உணர்வு சார்ந்த பெண்களாலே சில விஷயங்களை விட்டு கொடுக்க முடியாது. இது இந்த ஆம்பளைகளுக்கு தெரிந்தே ஆக வேண்டும். எதையும் கணவனுக்காக விட்டு கொடுப்பார்கள், ஆனால் கணவனை ஒரு பெண் விட்டு கொடுக்க ஒரு நாளும் துணிய மாட்டார். கணவனை பங்கு போடுவதற்கோ விட்டு கொடுப்பதற்கோ ஒரு பெண்ணாலே கடைசி வரையும் இயலாது. அவள் பெண் தானே, எனக்கு அடங்கியவள் தானே என்று நீங்கள் அதை வலிந்து செய்தால் அதற்கு பிறகு அந்த ஒட்டுதல் இல்லாமல் போய்விடும். ஒரு நான் ஒன்று சொல்லுகிறேன், நினைத்து கொள்ளுங்கள், வாழ்க்கை என்பது இளமையிலே தொடங்கி முதுமை வரையும் போக போகிறது. இளமையிலே நீ ஒரு பெண்ணை உதாசீனப்படுத்தலாம், அவள் என்ன எனக்கு சொல்வது, நான் செய்வது என்று நினைத்து செய்து விடலாம். என்னாகும் என்று கேட்டால், முதுமை என்று ஒன்று வருகிற பொழுது ஒரு பெண் தான் ஆணுக்கு துணையாக நிற்பாள். அந்த நேரம் தடுமாறிக்கொண்டிருக்கிற அந்த கிழவனை அவள் கைப்பற்றுகிற நேரம், அவள் மனதிலே ஒரு திருப்தி இருக்க வேண்டும். இவன் எனக்காக வாழ்ந்தவன், இவனை நான் பாதுகாப்பேன், இவனுக்காக நான் வாழ்வேன் என்று அந்த திருப்தி இருக்க வேண்டும். மாற்றான் மனைவியை இவன் விரும்பி விட்டால் அந்த உணர்வு சிதைவிலே அதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை பெயரளவிலே இருக்குமே தவிர ஒரு நாளும் அந்த வாழ்க்கையிலே ஒட்டுதல் இருக்காது, உணர்வு கலப்பு இருக்காது. உணர்வு கலப்பு இல்லாத இல்வாழ்க்கை என்பது வெறும் ஒரு பொம்மை, ஒரு வைக்கலாலே செய்த பொம்மை போன்றதுதான் அந்த இல்லறமாக அமையும். ஆகவே நான் திரும்ப 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 சொல்லுகிறேன், இரண்டு பேர், இவன் எனக்குரியவன், இவனுடைய உணர்வு முழுவதும் எனக்கு தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது என்ற திருப்தி பெண்ணுக்கு வேண்டும். அதுபோல இவள் எனக்குரியவள், இவளுடைய உணர்வு முழுவதும் எனக்குத்தான் தெரியும். ஆயிரம்தான் தாய் வளர்த்தாலும் சகோதரோடு இருந்தாலும் திருமணமான உடனே தன்னுடைய குறை நிறைகளை ஒருவன் மனைவியிடம்தான் சொல்வான், மனைவியும் கணவனிடம்தான் சொல்வாள். இதுதான் அந்த இல்லறத்தினுடைய தனி ஒட்டுதல்.